உள்ளம் தேடி வருகிறோ, ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோ. தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம்.
ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம்.
தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே,
ஆமே.
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இற இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சிறப்பு திருப்பலியிலே பங்கு பெற வந்திருக்கின்றோம். இன்றைய நாளின் வார்த்தையின் வழிபாட்டின் வழியாக நமக்கு நாம் இறை வார்த்தையை எப்படி நமது வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய நற்செய்தியில் நான்கு விதமான நிலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. பாறை, பாதை, முட்செடி, நல்ல நிலம். நாம் ஒவ்வொருவரும் இதில் ஏதாவது ஒரு நிலத்தில் இருக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், நாம் பாறை நிலத்தை சொந்தக்காரர்களாக இருந்தால் நாம் அடுத்தவரை நமக்குள் விடமாட்டோம், நான் தான் என்ற ஆணவத்திலே வாழ்வோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று வாழும் பொழுதுதான் அடுத்தவருக்கு எனது வாழ்க்கையிலே இடம் இருக்கிறது, அவர்களை ஏற்றுக்கொள்ளுவேன் என்ற சிந்தனை நமக்கு வரும். அதை தரக்கூடியவர் இறைவன்தான். நமது இதயத்தை கரைத்து அவருடைய வார்த்தையின் வழியாக தெளிவாக்கி இந்த பாறைக்குள் பாறை உடைக்கப்பட்டு இறை வார்த்தை அதை தாண்டி செல்ல வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இறைவனை வேண்டுவோம், இறை வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது அது நமது உள்ளத்தை தொடட்டும். நாம் வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்ட இதயத்தை உள்ளவர்களாக உறவோடு வாழ்வோம். எனவே பல நேரங்களிலே இறை வார்த்தையை நாம் அலட்சியப்படுத்தியிருக்கின்றோம், சரிவர புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கின்றோம். அவைகளுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியேயான தூய மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. ஆண்டவரே நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உமது அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றியறிந்து உமது கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள் வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-4-10. பென்யமின் நாட்டு அனத்தோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலுக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு பேச தெரியாதே சிறுபிள்ளை தானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும். இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. கற்பறையாகவும் அரணுமாகவும்
காத்தருளும். கணித்திட இயலாது இளமை முதல் நீர் கற்பித்து வந்தீர். வியத்தகு செயல்களை அறிவித்திடுவேன் ஆண்டவரேன் வாய்வுமது நீதியையும் நீட்டையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரேன் வாய்வுமது நீதியையும் நீட்டையும் எடுத்துரைக்கும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே
அதிகாரம் 13 உயிருள்ள இறை வார்த்தைகள் 1-9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முச்செடிகளின் இடையே விழுந்தன. முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே வழிபாட்டின் வழியாக நாம் இறை வார்த்தையை எப்படி நமதாக்குகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வார்த்தையில் குறை இருக்கிறதா அல்லது நம்மிடத்தில் குறை இருக்கிறதா என்பதை சிந்தித்து அலசி பார்த்து, வார்த்தையில் குறையில்லை, குறையிருப்பது என்னில்தான், என் இதயத்தில்தான் என்பதை நாம் உணரும் பொழுது நம்மை நாமே திருத்திக் கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசுவுக்காக. உங்களுக்கு பிரமிட்னு என்னன்னு தெரியுமா? பிரமிட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா? படிக்கலை. படிச்சிருக்கீங்க, மறந்துருக்கிறீங்க. ஸ்கூல் குழந்தையோட பெரியவங்க இருக்கிறீங்க, அதனால் ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பிரமிடுன்னா எகிப்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்து, நாம் இங்கே அடக்கம் செஞ்சதுக்கப்புறம் சுழு வைக்கிறோம், ஆனால் அவங்க நல்ல குழியெலாம் தோண்டி அதுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு தேவையான உணவு பல வருடங்களுக்குள்ளே வைக்கிறாங்க, வச்சு மேலே கட்டடம் கட்டிடுறாங்க. அப்படி இருக்கிறது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரமிட். அப்படி ஒரு பிரமிடை உடைத்து பார்க்கும் பொழுது அந்த பிரமிடுக்குள்ளே ஒரு கை கோதுமை மணி இருந்தது, ஒரு கை கோதுமை மணி இருந்தது. அந்த கோதுமை மணியை எடுத்து ஒருவர் ஆராய்ச்சியாளர் என்ன பண்ணுறார்னா, ஒரு நிலத்தில் கொண்டே போடுறார், போட்டுட்டு தண்ணி ஊற்றுறாரு, உரமெல்லாம் போடுறார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கோதுமைகள் வளர்ந்திருந்தன, வளர ஆரம்பித்து விட்டன. ஆனால் அந்த கோதுமை எவ்வளவு பழையது தெரியுமா? 5000 வருஷம் பழையது. 5000 வருஷத்திற்கு முன்னாலே அந்த பிரமிடுக்குள் போடப்பட்ட அந்த கோதுமை மணி சரியான நிலத்தில் வந்து விழுந்த காரணத்தினாலே, தண்ணீர் கிடைத்ததினாலே அது வளர ஆரம்பித்து விட்டது. குறை விதையில் இல்லை, நிலத்தில் இருந்தது. அந்த நிலத்திற்கு வந்து அதுக்கு தேவையானது கிடைத்தவுடன் அது வளர ஆரம்பித்து விட்டது. இது ஒரு பெரிய அதிசயம். ஒரு விதை, அதற்குள் இருக்கக்கூடிய உயிர் 5000 வருடங்களுக்கு பிற்பாக அது வளர்கிறது என்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு ஒரு பாடம் தெளிவாக தெரிகிறது. சாதாரண விதைக்கே இப்படி என்றால், இறைவனுடைய விதை வார்த்தை இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு அது நீடித்திருக்கும்? உலகம் எவ்வாறு தோன்றியது? உலகம் எவ்வாறு தோன்றியது? யோவான் நற்செய்தியை முதல்ல பார்க்கிறோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை, அவரிடம் வாழ்வு இருந்தது என்று யோவான் நற்செய்தியில் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகம் எப்படி உண்டாச்சு. இறை வார்த்தையினாலே உலகம் உண்டாயிற்று. அதே வார்த்தையின் வழியாக தூய ஆவியானவர் ஊதுகின்ற பொழுது அந்த வார்த்தை மனிதனாக உண்டாகினோம் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த இறை வார்த்தையானது உலகம் தொடங்கியது முதல் இருக்கக்கூடிய வார்த்தை, உலகம் முடியும் வரை இந்த வார்த்தை இருக்கும். எனவே இந்த வார்த்தையை நாம் எவ்வளவு தூரத்திற்கு உள்வாங்கிக் கொள்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் ஆண்டவரை அறிந்தவர்களாக இருப்போம், கடவுளை இறை தந்தையை அறிந்தவர்களாக இருப்போம். இந்த இறை வார்த்தை நம்மில் இருக்கக்கூடிய நமது வாழ்க்கையை மாற்றுகிறது, தொடர்ந்து மாற்றுகிறது. ஒரு நல்ல நிகழ்வை வாசித்தேன். ஒரு அமெரிக்க எழுத்தாளர் HLG என்பவர் எழுதியிருக்கின்றார். ஒரு நிகழ்வை குறிப்பிடுகின்றார். அந்த நிகழ்வு என்னன்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த பங்குல தினம் தினம் வயதான ஒருத்தர் தாமஸ் தாத்தா காலையில் கோயிலுக்கு வருவார், மக்களோடையெல்லாம் பேசுவார், போயிடுவார். மிகவும் பக்தியானவர். அவர் ஆசிரியர் வேலை பார்த்தார். ஆசிரியர் வேலை பார்த்த பொழுது சண்டே ஸ்கூல் ஞாயிறு மறைக்கல்விக்கு அவரை தனிப்பட்ட முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த வேலையும் அவர் பார்த்தார். வயதாகிவிட்டது. அவர் வயதை ஒத்தவர்களும் அவருக்கு மூத்தவர்களும் எல்லோரும் இறந்து விட்டார்கள். அந்த பங்கிலே இருக்கக்கூடிய ஒரு சில வயதானவர்களிலே அவரும் ஒருவராக இருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று அவரும் மரித்து விடுகிறார். அவரை மரித்தவுடன் இந்த எழுத்தாளர் நினைக்கிறார், இந்த மனிதன் இவ்வளவு வேலை பார்த்தானே, அவருடன் சேர்ந்தவர் எல்லோரும் செத்து போயிட்டாங்களே, இப்போ கல்லறைக்கு போகிறப்ப அவரோட போகிறதுக்கு யாரும் இல்லையா, அங்கே போய் அவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இந்த எழுத்தாளர் தான் அந்த கல்லறைக்கு போகிறார் அடக்கத்திற்காக. அங்கு சென்ற பொழுது இந்த எழுத்தாளர் ஒரு புதிய மனிதனை பார்க்கின்றார். பார்ப்பதற்கு அவர் மிலிட்ரி மேனை போல இருக்கிறார். அவரை பார்த்தவுடன் ஏன் இவர் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைக்கிறார். அந்த அடக்கத்தின் பொழுது அவர் ஒரு அரசருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையுடன் இந்த தாமஸ் ஆசிரியர்களுக்கு வணக்கம் செலுத்துகிறார். புதைப்பதற்கு முன்பாக இந்த எழுத்தாளருக்கு தெரியவில்லை, இவ்வளவு பெரிய சல்யூட் அடிக்கிறாரே, அரசர்களுக்கு மட்டும்தானே அதை கொடுப்பார்கள், இவருக்கு அடிக்கிறாரே என்று அவரிடம் மெதுவாக பேசப் போகிறார். ஆனால் அவர் ரெயின் கோட் போட்டிருந்தனால அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. பேசிட்டு இருக்கப்பவே அவர் காத்து அடிக்குது. அந்த ரெயின் கோட் கொஞ்சம் விலகிறப்ப பார்க்குறாரு, அவர் மிலிட்ரியில் ஒரு பெரிய ஆஃபீஸர், பிரிகேடியர் என்று சொல்வார்கள். அவ்வளவு பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர் இந்த சாதாரண ஆசிரியர் இறந்திருக்கு வந்திருக்கின்றாரே என்று கேட்ட பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த தாமஸ் ஆசிரியர் எனக்கு பள்ளி பருவத்தில் சண்டே ஸ்கூல் கிளாஸஸ்லாம் எடுத்தார். இறை வார்த்தையை எடுத்து கூறினார். அதில் உள்ள அர்த்தங்களை எல்லாம் எனக்கு விளக்கி கூறினார். ஆனால் நான் அப்போ ரொம்ப சுட்டியானவன், சரியாலாம் கவனிக்க மாட்டேன். அவருக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன். இருந்த போதிலும் அவர் அந்த தெய்வீகத்தை என்னுள் புகத்தினார். ஆண்டவர் இயேசுவின் மதிப்பீடுகளை அந்த பைபிள் வழியாக எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்குள் சென்று சென்று நான் இன்று ஒரு பெரிய நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் அவர். ஏனென்றால் அவர் இயேசுவின் மதிப்பீடுகளை என்னுள் போட்டிருக்கிறார். உண்மை, நேர்மை, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்வது போன்ற அனைத்து விதமான ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பீடுகள் என்னுள் போட்டவர் இந்த ஆசிரியர். எனவே நான் அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதை நான் வாசித்த பொழுது நினைத்து பார்த்தேன், நாம் எல்லோருக்குமே பங்கிலே அல்லது படிக்கின்ற காலத்தில் வேதத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு, இறை வார்த்தையை கேட்டுக்கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வம் நாம் காட்டுவது கிடையாது. ஆனால் இளம் வயதிலேயே நாம் அந்த இறை வார்த்தையின் மீது நாட்டம் வைத்திருக்கும் பொழுது அது நம்முள் சென்று நம்முள் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நமவாக்க அது நிறையவே உதவியாக இருக்கிறது. எனவே இந்த நாளில் நான்கு விதமான நிலங்களை பற்றி சொல்லப்படுகிறது. வார்த்தையை பெறுவதற்கு வழியோரம் விழுந்த விதைகளை அந்த சாத்தான் வந்து எடுத்து சென்று விடுகிறது. அடுத்தபடியாக பார்ப்போமேயானால் பாறையின் மீது விழுந்த அந்த விதை முளைக்காமலே போய்விடுகிறது. ஏனென்று பார்ப்போமேயானால் நாம் பாறையைப் போல மனம் உள்ளவர்களாக இருந்தால் யாரையும் நம்முள் நுழைய விடமாட்டோம். நான் சொல்லுவதுதான் சரி என்ற அகந்தையிலே வாழ்ந்து விடுகின்றோம். அதுதான் அந்த பாறையில் விழுந்த வார்த்தையை குறிக்கிறது. நமது வாழ்வை நாம் சிந்தித்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் எனது வாழ்க்கையிலே நான் அடுத்தவரை சொல்லுவதை கேட்கின்றேன் என்று பார்ப்போம். நிறையவே இருக்க மாட்டோம், குறைவாகத்தான். வளர வளர எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு அகந்தை என்னுள் வந்து விடுகிறது. அது அந்த பாறையில் விழுந்த விதைக்கு சமமாக இருக்கிறோம். நடைபாதையில் விழுந்த அந்த வார்த்தைகள் என்னுள் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுகிறது என்றால், நான் மிதிபட்டு சாக வேண்டியவன், எல்லோரும் என்னை ஏறி மிதிக்கலாம், போறவங்க வர்றவங்களாம் என்னை ஏறி மிதிக்கலாம் என்று நினைத்து என்னுள் ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக் கொள்ளுகிறேன். அதுவும் தவறானது, அதையும் நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதே நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், முற்செடிகளுக்கு இடையிலே விழுந்த விதை. முற்செடிகளுக்கு இடையே விழுந்த விதை வளர முடியாது, முள் அமுக்கிவிடும். அந்த ஒரு நிலையிலே நாம் பலவிதமான கஷ்டங்களினாலே, உலக சுகங்களினாலே இறை வார்த்தையை நமதாக்கிக் கொள்ள நாம் தயங்கி விடுகிறோம். பல நேரங்களிலே இறை வார்த்தையை கேட்டால் நான் கிறிஸ்தவன் என்பதை அடுத்தவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதற்காக கூட, வசதிக்காக வாய்ப்புக்காக நான் கிறிஸ்தவன் இல்லை என்பதை போல வாழ்ந்து விடுகின்றோம். இறை வார்த்தை என்னில் செயல்படவில்லை, முள் போட்டு அமுக்கி விடுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக பலன் தருகிறது என்று சொல்லப்படுகிறது. எனவே நமது உள்ளம், நமது இதயம் இறை வார்த்தையை நிறைவாக ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்றவாறு நாம் பண்படுத்த வேண்டும். நாம் அப்படி பண்படுத்தி உள்ளத்தால் வாழ்கின்ற பொழுது அடுத்தவரை ஏற்று வாழ்வோம். அடுத்தவரை ஏற்று வாழும் பொழுது நமது உறவுகள் வலுப்பெறுகின்றன. பிறரோடு இருக்கக்கூடிய உறவிலே நான் வளருகின்றேன். எனவே அனைவரும், நானும் அவர்கள் அடுத்தவர்களும் இணைந்து இறைவனை போற்றுகின்றோம் என்ற நிலைக்கு நாம் உயர்த்தப்படுவோம். அப்படி முழுமையாக நாம் உயரும் பொழுதுதான் நாம் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையானது நம்மை உருவாக்குகிறது. இறை வார்த்தை உலகத்தை உருவாக்கியது, அந்த இறை வார்த்தை தொடர்ந்து மக்களை உருவாக்குகின்றது, செதுக்குகின்றது, புது வாழ்வை தருவதற்கு உதவியாக இருக்கின்றது என்பதை உணர்வோம். இறை வார்த்தை நம் வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். நம்மை நாமே கேட்டு பார்த்தோமேயானால், இறை வார்த்தையை நான் ஒரு நாளைக்கு எத்தனை நிலை வாசிக்கிறேன்? திருப்பலிக்கு வரும் பொழுது கேட்கிறேன், வீட்டில் ஒருவேளை திறந்து ஒரு லைன் வாசிக்கிறேன் என்று கூட நாம் சொல்லலாம். நம்ம வாசிப்பது மிகவும் குறைவு. இறை வார்த்தை வழியாக இறைவன் என்னோடு பேசுகிறார், இன்றைய நாளிலே என்னோடு பேசுகிறார், என்றென்றும் பேசுகிறார். எனக்கு வாழ்க்கை வழிகாட்டியாக அமைவது இறை வார்த்தை என்பதை உணர்வோம். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையே நமக்கு வழியாக இருக்கட்டும், வழியாக இருக்கட்டும், வாழ்வாக இருக்கட்டும். ஆமென்.